அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 20-28 முடிய. செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக்கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிடமகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் முன்னுரையிலே சொல்ல கேட்டது போல, ஆண்டவருடைய திருத்தூதரான புனித யாக்கோபு இவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இவர் யார் என்று வேதத்திலே நமக்கு அடையாளங்கள் நிறைய கிடைக்கிறது. அவர் இந்த நாளினுடைய நற்செய்தி மிக தெளிவாக இவர் யார் என்று காட்டுகிறது. செபதேயுவின் மகன் யாக்கோபு என்று தான் நம்முடைய பைபிளில் இவருடைய அடையாளம் குறிக்கப்படுகிறது. 12 திருத்தூதர்களுள் இயேசுவோடு இருந்த ஒருவராக இவர் கருதப்படுகிறார். நம்ம அறிந்து கொள்கிறோம். இவருடைய பெற்றோர்கள் செபதேயு மற்றும் சலோமி இவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். இந்த புனிதருடைய வாழ்க்கையை நம்ம திருத்தூதருடைய வாழ்க்கையை சற்று நாம் பார்க்கிற போது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த திருத்தூதரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக அப்படின்னா, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய கிருபைகளை நம்ம கண்டுகொள்ள இந்த யாக்கோபு நமக்கு உதவி செய்கிறார். யாக்கோபு வந்து இயேசுவினுடைய முதல் சீடர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த ஒத்தமைவு நற்செய்திகள் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய எல்லா நற்செய்திகளிலும் இவரை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இவரும் இவரின் சகோதரரான யோவானும் இயேசுவிடமிருந்து அழைப்பு பெறும்போது தங்கள் தந்தையோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடற்கரையில் இருந்தாங்க. அந்த கடற்கரையில் அவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா தொழில் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போது அவங்க யாக்கோபும் யோவானும் அந்த தொழிலை அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றியவர்கள். இந்த இயேசுவினுடைய தோற்ற மாற்றம், இயேசு டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று சொல்லுவோம், அந்த தோற்ற மாற்றம் ஏற்பட்டுகிற அந்த மலையில் ஏற்பட்ட பொழுது அந்த இடத்துல இருந்தவர்களுள் இந்த யாக்கோபும் ஒருவராகவே இருக்கிறார். அதே சமயம் அவர்கள் கோபம் வந்த பொழுது இயேசுவிடத்தில் இப்படியாக சொல்கிறார்கள், இயேசுவை ஏற்று அந்த ஒரு ஊரில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது இவங்க சொல்கிறாங்க, யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமது விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய அந்த கோபம், எவ்வளோ தூரம் நம்ம வேலை செய்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள இவங்க மறுக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தையை மறுக்கிறாங்களேன்னு எனக்கு நம்மளை நிறைய பேருக்கு அந்த மாதிரி கோபம் வரும். ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஜி பும்பான் போட்டு அழிச்சிடலாம்ல, அப்படிலாம் நம்ம நிறைய கேள்வி கேட்போம். கூட இந்த சீடர்கள் இதற்கு ஒரு உதாரணங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதை கோபம் வந்தது, எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்றத பார்க்குறோம். இந்த திருத்தூதருடைய மறை சாட்சியத்தை நம்ம பார்க்குற போது திருத்தூதர் பணி 12 அதிகாரத்தில் 2 இறைவசனத்தின்படி, ஏரோது அரசன் யாக்கோபை தன் வாளால் கொன்றான். திருத்தூதர்களுள் புதிய ஏற்பாட்டில் இவரின் இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பாரம்பரிய நம்பிக்கையின்படி இந்த 12 திருத்தூதர்களில் இவரே முதல் இரத்த சாட்சி என நம்பப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முதல் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறார், இந்த யாக்கோபு அப்படிங்கிற நம்முடைய திருத்தூதர். மத்தேயு 10:3 நம்ம பார்க்குறோம், அல்பேயுவின் மகன் யாக்கோபிடமிருந்து இவரை பிரித்து காட்ட இவர் பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த யாக்கோபுன்னு சொன்ன உடனே இந்த திருத்தூதர் 2 யாக்கோபு வராங்க. இவர் செபதேயுவின் மகன் யாக்கோபு, இன்னொரு யாக்கோபு இருக்கிறாரு அல்பேயுவின் மகன் யாக்கோபு. இது எப்படி அவங்க அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, ஜேம்ஸ் த கிரேட், ஜேம்ஸ் த லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துக்கிறாங்க, பெரிய யாக்கோபு சின்ன யாக்கோபு அது மாதிரி. ஸோ இந்த யாக்கோபுவினுடைய அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்க்குற போது அவர் இயேசுவினுடைய சகோதரர்கள் ஒருவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறார். கலாத்தியர் 1:19 ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை, பவுலடியார் சொல்கிற அந்த கூற்றை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எக்ஸாக்டாக சொல்கிறார் யார், யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரர் அப்படின்னு. இந்த இயேசுவினுடைய சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கூற்றை இந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு இந்த ஏற்கனவே ஒரு இறை செய்தி நம்ம நற்செய்தி வந்தது சில தினங்களுக்கு முன்பாக, அன்னை மரியாளும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, உன் தாயும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்னு கேட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதிகளில் வாசிக்கிற போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். இப்போ சமீபத்தில் கூட 2 முன்பாக ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்டார், நிறைய பேர் நாங்கள் வந்து இதை பலமுறை சொல்லியாச்சு, இது இன்னும் எதுவும் புரியாத மக்கள் இருக்கிறாங்க, அதை கேட்கலை இன்னும் அவங்க, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த செய்திகளை எடுத்துகிட்டு போங்க வெளியில். அப்போது இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்கு மத்தியில் நாம் வந்து ஒரு குழப்பத்தை தீர்க்கிற அடையாளமாக நம்ம மாறணும். அவங்கள சாடுற தேவையில்லை, அவங்கள நீங்கள் சபிக்க தேவையில்லை, அவங்க அறியாமையினுடைய இருளில் இருந்து அவங்க பேசுகிறாங்க. சில பேர் நினை சொல்கிறாங்க ஆண்டவர் என்கிட்ட நேராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய், இப்படி தான் சொல்கிறாரு, சி யார் வேணாலும் சொல்லலாம் ஆண்டவர் நேராக பேசுகிறாரு, எங்கள் கூட பேசுகிறாரு அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் உள்வாங்கணும், அவங்க எந்த கருத்தியலை முன்வைக்கிறாங்க. இப்போது ஆண்டவர் என்ட நேராக பேசினார், மாதா வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தர் யாராவது ஒரு நபர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பைபிளோட ஒப்பிட்டு பாருங்கள், உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு வாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆண்டவரை மட்டும்தான் நம்ம தேடுறோம், ஆண்டவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் வெரி குட், யூ ஆர் கரெக்ட். ஆனால் ஆண்டவர் யாரையும் அசிங்கப்படுத்த சொல்லலையே, ஆண்டவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஆண்டவர் மூவரு இறைவனாக இருந்து செயல்பட்டார் அதில் மாற்றுக்கிறது இல்லை, அவரோடு இணைந்து போராடினவங்களாம் யார்? அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே. நம்ம வந்து அவங்கள கடவுள் என்கிற நிலைக்கு கொண்டு போகல, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூட மறுதளிக்கிற ஒரு மனநிலை இருக்குன்னா அந்த மனநிலையை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறார், நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுக்குறார். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி வச்சிட்டார். எப்போ யார் அதை புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நெறியில் உண்மையாக நிற்கிறவங்க இதை புரிந்து கொள்வாங்க. உண்மையாக நிற்காதவங்க இதுக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, தங்களுடைய அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக கஷ்டமான கடினமான வார்த்தைகள் எல்லாம் உள்ளே போடுவாங்க, சில சங்கடமான வார்த்தையும் போடுவாங்க. அப்படியெல்லாம் போடுறது தான் மரியாதை பற்றி அவதூறான வார்த்தை, திருத்தூதர்களை பற்றி அவதூறான வார்த்தையெல்லாம் அவங்க சொல்கிறது. இந்த இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவினுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப்ட் ஆகுது. மரியாள் வந்து என்னமோ இயேசு பிறக்கிற வரைக்கும் அவங்க பேசாமல் இருந்த மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாலியாக வாழ போயிட்டது போலையும் ஒரு 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 இந்த 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 கருத்தியலுக்கு ஒருத்தர் இந்த கருத்தை சொல்கிறாருன்னா அந்த கருத்தியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். பேக் தாட் என்ன பாருங்கள், ஒரு மரியாளருடைய நிலையை அவதூறாய் பேசுகிறது, அதாவது அவங்களுடைய பரிசுத்தமான நிலையை மறுக்கிறது. பைபிளில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஏன் இயேசுவை கொண்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனப்போ அங்கே ஒரு அண்ணாள்னு ஒரு மகள் உட்கார்ந்துருந்தாலே, எத்தனை வயசு வரைக்கும் உட்கார்ந்து? 80+ அந்த அம்மா. புருஷனோட வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான். சிமியோன் உட்கார்ந்துருந்தாரு. இவங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக ஒரு ஒரு கைம்பெண்ணாக உட்கார்ந்துருந்தாங்களே, அவங்களால உட்கார முடிஞ்சிருந்ததே. சரி, பழைய ஏற்பாட்டை விடுங்க, இப்போ நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வாங்க. குருக்கள் நாங்கள் இருக்கிறோமே, நீங்கள் குருவை ஏற்றுக்கங்க ஏற்றுக்காமல் போங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவங்களாம் ஒழுங்காக வாழ்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குற இது, அந்த மனநிலையோடு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எதுவுமே பேசுகிறது இல்லை. கடவுளே அவங்கவுங்க வந்து பாவம் செஞ்சவர்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் படம்லாம் எடுக்கிறாங்க. ஏசுநாதசாமி இறங்கி வந்தார் சிலுவையிலேருந்து, போய் அங்கேயோ குடும்பம் நடத்தினார்னு. பாருங்கள், இந்த மனநிலை இருக்கிறவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. இயேசுவை அசிங்கப்படுத்த, கடவுளை அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரியான நாட்களுக்கு நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செய்யட்டும், அவ்வளோதான். அவர் ஞானத்தை கொடுக்கட்டும், அவங்கள மீட்டெடுக்கட்டும். அகுசினார் வந்து கடவுளை விரும்ப தேடாமலே இருந்தார், ஆண்டவர் அவரை கையை பிடிச்சி தூக்கிட்டார். ஆண்டவருக்கு எதிராக உடனே பவுலுடைய சவுளை வந்து பவுலாக்கு ஆண்டவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அதே போல் அவங்களையும் ஆண்டவர் பக்கத்தில் வைப்பார். இப்போ நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா, அந்த கருத்தை சொல்லுகிறவருடைய அந்த எண்ண அலைகள் எதை ஒட்டி இருக்கிறது? அது அசிங்கமான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவதாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா பின்வாங்கிடணும். அதாவது நாம் வந்து சில கடினமான சில உதாரணங்கள் எல்லாம் உண்டு, பழமொழிகள் எல்லாம் உண்டு, அது மனசுக்குள்ளே வருது, நான் சொல்ல விரும்பலை. ஸோ சில தீய காரியங்களை மனிதர்களை பார்க்குற போது நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி போயிடணும். அதான் பெஸ்ட். நம்ம போய் வாதம் செய்யக்கூடாது. இது வேதம் என்பது விவாதத்திற்குரியதல்ல, வேதம் விசுவாசத்திற்குரியது. ஆண்டவர் இவ்வளவும் பேசினார், எதுக்கு நீங்கள்லாம் வாதம் பண்ணி சண்டை போட்டுக்கோங்கடா அப்படின்னா, இல்லை நீ விசுவாசி, நம்பு, அவ்வளோதான். அப்போ இந்த தாய் மரியாளுடைய நிலையை இந்த இடத்துல நம்ம பார்க்குற போது அவனுடைய சகோதரர்கள் கூட இருந்தாங்க. இந்த ஜியோகிராஃபிக்கல் சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும். எப்படி வந்து இயேசுவினுடைய சகோதரர்கள்னு போடப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சகோதரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, இப்போ இவர் சகோதரர், இவருக்கு தாய் தந்தை வேறு, செபதேயும் அவருடைய தாய் சலோமியும். இப்போ இந்த இவரை போய் சகோதரனோனையும் மரியாளுக்கு பிறந்தோன்னு சொன்னீங்கன்னா ரைட்டாக இருக்குமா? இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இது இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எங்களால் இங்கே கொடுக்க முடியும். பட் இட் டேக்ஸ் லாங் டைம். நீங்களே தேடுங்க. ஒவ்வொருத்தருடைய சகோதரன் சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தையினுடைய அடையாளத்தை நீங்கள் பாருங்கள், அவங்களாம் வேறையாக இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இப்போது ஒரு ஜியோகிராஃபிக்கல் சிச்சுவேஷனை நான் சொல்கிறேன். யாக்கோபு இந்த திருவிழாவில் இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இயேசுவோட மரியாள் வாழ்ந்த சமயத்தில் ரோமையர்கள் வந்து ஆட்சி செலுத்திட்டு இருந்தாங்க. ரோமையருடைய ஆட்சி, ரோமையர்கள் வந்து நிறைய ஆட்சிகள், நிறைய அரசு ஆண்டுக்கிட்டே வந்துச்சு. கடைசி அரசு ரோமையர் அரசு. அந்த ரோமை அரசு வந்து, நான் கடைசி அரசுன்னு சொல்கிறது போல, அந்த அழிவுக்கு, அதாவது முழுமையான அழிவு அந்த ரோமைக்கு அரசுக்கு ஏற்பட்டது. அதுதான் கடைசி அரசுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரோமை அரசு என்ன ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணாங்கன்னாக்க, ஆங்காங்கே வந்து அவங்க என்ன செய்வாங்க, கவர்னர்களை வச்சு ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கவர்னர்கள்ட்ட இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஊரில் நான் போட்டேனே, நீ எனக்கு டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க அதை ஒத்துக்கிட்டு தான் அந்த கவர்னர் போஸ்ட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க என்ன, யார்கிட்டருந்து அந்த டேக்ஸ் எடுப்பாங்க, மக்கள்கிட்டருந்து எடுக்கணும். இப்போ நமக்கு வரி வசூல் பண்ணுற மாதிரி தான், கரண்ட்டு வரி பில்லு இதெல்லாம் கட்டுறோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, ஹவுஸ் பில்லு, லேண்டு பில்லு, இப்படி எல்லாம் கட்டுறோம் நம்ம. அப்போ வந்து அவங்க வரி எப்படி வசூல் பண்ணாங்கன்னா பொருளாவோ இல்லை இதாவோ வசூல் பண்ணாங்க. அப்போ அவங்க பணம் கொடுக்க முடியலன்னா என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. சில வேளைகளில் பெண்களை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடக்கு முறை. அதனால தான் அந்த வரி தண்டுபவரை பார்த்தா எல்லாருக்கும் கோபம். அவங்க பப்ளிக்குள்ளே வர முடியாது, ஏன்னா எல்லோரும் அடிச்சுப்பிடுவாங்க, ஏதோ சூழ்நிலையை பயன்படுத்தி அடிச்சிருவாங்க அவங்கள. அதனால தான் நம்ம சக்கேயு கூட ஓடி போய் மரத்தில் ஏறி தான் இயேசுவை பார்க்க விரும்பினார், கூட்டத்துக்குள்ளே வர விரும்பலை அவர். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு படை வீரருடைய ஒரு இது இருந்தது, ஒரு ப்ரொடெக்ஷன். அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா அந்த படை வீரரோடு தான் போவாங்க, பேச்சுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. நீ வரி கட்டலையா உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க, எதையாவது அவனுடைய ஆடு மாடு கழுதை எதையாவது தூக்கிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு ரோமையினுடைய அடக்குமுறை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க யூதர்களே தங்களை அந்த சட்டத்திட்டங்களை அதிகமாக்கி அதை தான் இயேசு சாடுறாரு. பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் சாடுறது எதுக்குன்னா, நீ மக்கள் மீது சட்டத்தை வச்சு அமுக்கிட்ட, அவன் என்னுடைய எளிய பிள்ளைகள் எல்லாம் வாடி வதங்குது. எசேக்கியேல் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, என் ஆடுகள் சாப்பிட போன அந்த உணவை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, அது குடிக்க போன தண்ணியை நீ கலக்கி விட்டுட்ட அப்படின்னு சொல்கிற அடையாள சொற்கள் எல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஆயர்கள். எந்த ஆயர்னா பரிசேயர் சதுசேயர்லாம் மறைநூல் வல்லுநர்கள், ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்த வேண்டியவங்க, அவங்களே குழப்பிட்டாங்க. அப்போ அந்த ஒரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ இவங்க இங்கேருந்து எல்லோரும் எருசலேமுக்கு போகணுங்கிறது ஒரு அடையாளம், ஏன்னா ஒரே ஒரு கோயில் தான் அவங்களுக்கு, ஜபக்கூடங்கள் தான் அங்கங்கே இருந்துச்சு. கோயிலுங்கிறது எருசலேம் ஆலயம் மட்டும்தான். அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாருமே போவாங்க அங்கே. அப்போ போகிற போது அங்கே போய் காணிக்கை கொடுக்கணும். இப்போ மரியாள் வந்து அந்த ஆண் தலைச்சம்பிள்ளைக்கு காணிக்கை கொடுக்கணும். அவங்க என்னத்தை கொடுத்தாங்க, ஏழைகளாக இருந்ததுனால மாடப்புறாவை கொடுத்தாங்க. ஏன் இல்லாட்டினா என்ன கொடுக்கணும், ஆடு கொடுக்கணும், மாடு கொடுக்கணும், பெரிய பணக்காரங்களாக இருந்தால். அப்போ அவங்க போய் அந்த ஆட்டையும் மாட்டையும் வீட்டிலேருந்து கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆட்டை தான் வாங்கணும், அங்கே இருக்கிற மாடு தான் கோழி குஞ்சு இது கோழியை தான் வாங்கணும், அங்கே இருக்கிற பலி பொருளை தான் நீங்கள் வாங்கணும். அப்போ போய் உங்கள் காசை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ கோயிலுக்குன்னு ஒரு காசு இருந்துச்சு, ஆலயத்துக்குன்னு ஒரு காசு, ஒரு பணமுறை. இப்போ போய் நான் சிங்கப்பூரில் போய் இந்தியன் ரூபியை கொடுத்தனா வாங்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற சிங்கப்பூர் டாலரை தான் நான் கொடுக்கணும், கனடியன் டாலர் தான் கனடாவில் கொடுக்கணும். அதே போல் இப்போ நான் போய் 50 ரூபா கொடுத்தேன்னா சிங்கப்பூரில் அவர் 1 ரூபா கொடுப்பாங்க எனக்கு, குத்து மதிப்பாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற ரேட் அவ்வளோதான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா கொடுத்தோம்னா அவங்க 1 ரூபா கொடுப்பாங்க, நம்ம கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க பணமதிப்பு உயர இருக்குது, நம்ம பணமதிப்பு கீழே இருக்குது. அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே போய் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னாக்க அவன் 10 ரூபா கொடுப்பான் கோயில் காசு, ஆட்டோட விளையாடுறோம்னா 100 ரூபான்னு. அப்போ என்ன செய்யணும், இன்னும் சில 1000 அவன் எடுத்து கொடுக்கணும். அதனால தான் ஏழைங்களால் பெரிய பணத்தை கொடுத்து அந்த பலிப்பொருளெல்லாம் வாங்க முடியல. அதனால தான் மாதாவே சுசேப்பர்லாம் ஏழைங்க, அவங்க போய் வந்து மாடப்புறா குஞ்சுகளை வாங்கி தான் அவங்க காணிக்கை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், அதனால தான் இயேசு சாமி என்ன செய்கிறாரு, கோபம் வந்தப்போ இந்த கோயில் கல்வர் குகையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி அதெல்லாம் உருட்டி புரட்டி எல்லாத்தையும் விட்டு வெளுக்கிறார், சாட்டை அடி. இந்த சூழல் பாருங்கள், அந்த இடத்துல அழுத்தம், அதாவது அந்த மக்களுக்கு வந்து இந்த யூத மக்களுக்கு சிறப்பாக இங்கிட்டும் அழுத்தம் அங்கிட்டும் அழுத்தம், ரோமேயர்கள் பக்கமாக அழுத்தம் பணம் கொடுக்கணும், அதனால் இங்கிட்டு யூத சமூகத்தில் ஒரு கட்டமைப்பு அங்கேயும் அழுத்தம். இப்போ இந்த ரெண்டு அழுத்தத்துக்கு மத்தியில் அவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் அவங்க என்ன செய்யணும், வரியை கொடுத்தாகணும்னா உழைக்கணும். அப்போ அவங்க நிலங்கள் தான் வச்சுருந்தாங்க, நிலத்தில் உழைச்சி அதுலேருந்து வரக்கூடிய விளைச்சலை எடுத்து தான் அவங்க விற்று இது கொடுக்கணும். அப்போல்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, ஐடி கம்பெனி கிடையாது, எல்லாம் உழைக்கணும் லேண்டில் தான். அப்போ ஒரு லேண்டில் உழைக்கணும்னா அதுக்கு நிறையா பேர் வேணும், நிறையா பேர் வேணும்னா அவங்களுக்கு ஆட்கள் வெளியிலேருந்து ஹையர் பண்ண முடியாது, சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அப்போ என்ன, அவங்களே உழைப்பாங்க. அப்போ அவங்க சேர்ந்து வாழ முயற்சிப்பாங்க, குடும்பம், கூட்டு குடும்பம். தமிழ் சமூகத்துக்கும் எபிரேய சமூகத்துக்கும் ஒரு பெரிய யூத சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த என்னென்னா, அவங்களுடைய வாழ்வியல் முறையில் பெரிய தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த கூட்டு குடும்பம் நம்ம இன்னமும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது, நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் நாங்களாம் கூட்டமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்த நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இருக்கிறாங்க சில குடும்பங்கள், அதுக்கு சாம்பிளாக இருக்கிறாங்க. அதே போல் தான் அவங்க கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அதிலிருந்து அவங்க எல்லாம் ஒரே வரியை அந்த வீட்டுக்கு கட்டுவாங்க. தனித்தனியாக இருந்தால் தனித்தனி வரி கட்டணும். இப்போ அதே போல் தான் அவங்க அந்த கூட்டு குடும்பமாக இருந்து அந்த உழைச்சி அந்த உழைப்பினுடைய பலனை அவங்க வரி கொடுத்து அந்த வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அப்போது இப்போ இன்றைக்கி கூட பார்க்கலாம், நம்ம சித்தப்பாவை வந்து பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிட்றதை பார்த்துருக்கேன். சில ஊர்கள் எல்லாம் சித்தப்பாவை வந்து பெரியப்பாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அப்பா வாங்கன்னு வாங்க. என்ன இவர் அப்பான்னா, இல்லை அப்பா இருக்கிறாரு, இவர் பெரியப்பா அப்பா. யாரும் அதில் சண்டை போடுறதில்லை. இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அப்போ பாருங்கள், இன்றைக்கே அந்த ஒரு பழக்கம் இருக்குங்கிற போது, அன்றைய காலத்தில் அவங்க ஒட்டு உறவாக வாழ்ந்த காலம், அந்த வாழ வேண்டிய சூழல் அப்படி இருந்தது. அப்போ அப்படி கூட இருந்த எல்லா உறவுகள், கசின் பிரதர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று விட்ட கூட பிறக்காத பிள்ளைகளும் சகோதரர்களாக ஒன்றா இருந்தாங்க. அப்போ அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பைபிளில்? வேறு எந்த வார்த்தையை போடுவாங்க? இன்னாருடைய பிள்ளை, அன்னாருடைய பிள்ளை, அன்னாருடைய பிள்ளை, ஏற்கனவே நிறைய போட்டு தான் நம்ம குழம்பி போய் கிடக்கிறோம். அதனால தான் இயேசுவினுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவங்களை சகோதரர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த உண்மைகள் தெரியாத சில பேர் என்ன செய்வாங்க, மாதாவுக்கு பிறந்தாங்க பிள்ளைகள் பிறந்தாங்க, இதில் என்ன தான் நீ சாதிக்க போகிற? என்னுடைய கேள்வி அதுதான், மாதாவுக்கு குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி நீ என்ன சாதிக்க போகிற? அவங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த அபிஷேகமான அந்த பரிசுத்தத்தை நீ அசிங்கப்படுத்துறியா? இதுதான் அந்த பேக் தாட்டுன்னு நான் சொல்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்திட்டு, அவங்களுடைய பரிசுத்தத்தை அசிங்கப்படுத்திட்டு நீ யாரை திருப்திப்படுத்த போற? கடவுளையா? எப்படி திருப்திப்படுத்துவ? கடவுள் தான் சூஸ் பண்றார் இந்த கேட்டகரியை. இவங்க கடவுள் சூஸ் பண்ண கேட்டகரியை நீ வேண்டாம் அசிங்கப்படுத்திட்டு எந்த தெய்வத்தை நீ வந்து மகிமைப்படுத்த முடியும்? அந்த தெய்வம் உன் பக்கம் நிற்பாரா? முதல்ல இன்னைக்கு இதெல்லாம் கேள்விகள். இன்னைக்கு பேசுறவங்களை குறித்து நீங்க ஒன்றும் வாதம் பண்ண தேவையில்லை, அவங்கள விட்டு ஓடி போயிடுங்க. சில சேத்து மேலே கல்லை போட்டாலும், கல் மேலே சேத்தை போட்டாலும் எல்லாம் நம்ம மேலே தான் அடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம போய் சேத்து போதிலே கல்லை தூக்கி போட்டால் நமக்குமே தான் அசிங்கம். அதனால தான் ஓடிப்போயிடு. யூ பாம்பை கண்டது போல் ஓடிப்போயிடு. பாவத்தை கண்டால் எப்படி ஓடுவ? பாம்பை கண்ட மாதிரி ஓடணும்னு பைபிள் சொல்லுது. அதே போல் இந்த மாதிரி பாவத்துக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகிறவங்களை கண்டால் பாம்பை கண்டது மாதிரி ஓடிப்போயிடு. நீ அவங்கள்ட்ட வாதம் பண்ணி ஜெயிச்சு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. உங்களால் அவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்காக கையை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் குழம்பி கொண்டு அங்கலாய்க்கப்படுவது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால் இது வந்து வேதம் விசுவாசத்திற்கான ஒரு தளம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், கலாத்தியர் 2:9 நம்ம பார்க்குறோம். இந்த யாக்கோபு ஆண்டவருடைய அந்த திருத்தூதராக சும்மா ஒரு போஸ்டிங்கில் மட்டும் இல்லை. அவர் செபதேவின் அவங்க தாய் வந்து கேட்குறாங்க, லெஃப்ட் ரைட்லேயும் ஒரு இடம் கொடுத்துருங்க அப்படின்னு. கேட்ட கேள்வி அவங்களுக்கு புரியல. அப்போ இயேசு சொல்கிறார், நான் ஒரு கிண்ணத்தில் குடிக்க போகிறேன், அதை குடிப்பியா அப்படின்னு. ஆ, குடிச்சிடுவோம். அவருக்கு தெரியும் சஃபரிங் ஓகே, இந்த உலகத்தில் நீ அந்த துன்பத்தை எடுக்க முடியும், ஆனால் அங்கே உட்கார வைக்கிறது யாருடைய வேலை? தந்தையுடைய திட்டம். அதை நான் டிசைட் பண்ணுறது. அதனால் இதை பற்றி நீ யோசிக்காத. அப்படி தான் இயேசு சாமி என்ன செய்கிறாரு, அந்த சண்டை வந்துருச்சு அவங்களுக்குள்ளே, ஒரு சலனம் வந்துருச்சு. அப்போ சொல்கிறாரு, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டு, நீங்கள் இதை அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். பேசினார், செய்து காட்டினார். அவர் என்ன செய்தார், ராவணவனுக்கு முன்பாக பாதங்களை கழுவினார். பாட்டெல்லாம் பாடுறோம், பாதங்களை கழுவினார் இயேசு, பாதங்களை கழுவினார். நம்ம பாதங்களை கழுவோமா? நம்ம பாதங்களை கழுவுனா உட்கார வச்சுக்கிட்டு கழுவிட்டு இருக்கிறது இல்லை. பாதங்களை கழுவுவதற்கான அடையாளத்தினுடைய செயல்பாடு அதுதான் நம்ம உள்ளே போகிறோம். அதுதான் நமக்கு அறிவு. சில நம்ம கருத்து, நம்ம என்னுடைய கருத்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லுகிற போது அடுத்தவங்களுடைய கருத்து உயர்ந்ததாக இருக்கணும்னு மனசு வேணும். ஏன்னா அங்கேயும் ஒரு அறிவு இருக்கிறது. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, லெட் அஸ் ட்ரை தட். அப்போது அதுதான் பாதங்களை கழுவுது. ஆண்டவருக்காக தங்களை இழந்து போகிறது, தன்னுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகிறது. சரி சரின்னு சொல்லலாம், ஆனால் அதை ஒருத்தர் இன்னொருத்தவங்க மறுக்கிறாங்க, ரெண்டு பேர் மறுக்கிறாங்க, இல்லை இது அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்வது. சரியான காரணங்கள் இருந்ததுன்னா, சில பேர் வேணும்னே மறுக்கிறாங்கன்னா நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய கலாத்திய 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவர் யார் பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட தளத்தில் இருக்கிறாரு. அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள், நல்ல கவனிங்க, திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, யுகேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பரணபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கும் அவர்களும் யூதர் அல்லாதோருக்கும் நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். அப்போ இந்த கான்ட்ராக்டெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், பவுலடியார் அவர் வாயிலிருந்து வராரு பாருங்கள், வருது பாருங்கள். சி, நம்மளை ஒருத்தர் நம்மளை தாங்க முடியலையே, ஒருத்தரை உயர்த்தி சொல்லணுன்னாக்க நம்மளால் சொல்ல மனசு வரல. ஆனால் இவர் எப்படி உயர்த்தி சொல்கிறாரு பாருங்கள், திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான். பாருங்கள், இதுதான் திருத்தூதர்களுடைய மனநிலை. இதுதான் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய அழுத்தம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருடைய அந்த வழித்தடத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். திருத்தூதர் பணி 15 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அதிகாரம் 15 அவர்கள் 13 வாசிக்கிறேன். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே நான் கூறுவதை கேளுங்கள். இப்போ இந்த யாக்கோபு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தெரிந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். ராயப்பர் பேசினதெல்லாம் கேட்டீங்க, அதுக்கான சரத்தை அவர் கன்க்ளூஷன் கொடுக்குறார். கிளவர் ஃபெல்லோ யாக்கோபு, வந்து நல்ல ஒரு அறிவாளியான மனுஷன், அதனால் கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. இவர் நிறைய பேசிட்டாரு. இது என்ன பேசினாருன்னா, கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தெரிந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை, ஆண்டவர் தேடி வந்தார் உங்களெல்லாம் அவருடைய பிள்ளையாக, அதை தான் இப்போ இவ்வளோ நேரம் கேட்டீங்க. இறைவாக்கினர் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. கம்பேரிங் ப்ராஃபெட்டிக்கல் புக்ஸை வந்து கம்பேர் பண்ணுறார். அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள், அப்போனா அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ப்ராஃபெட்ஸினுடைய வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவாக்கினுடைய நூல்கள். அவர் சொல்கிறாரு, இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன், அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும். பாருங்கள் எவ்வளவு அந்த பிற இனத்து மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது அவர் எவ்வளோ ஒரு எஃபிஷியண்டான வார்த்தையை தூக்கி அங்கே வைக்கிறார் பார்த்தீங்களா. அதுதான் யாக்கோபினுடைய ரிச்னஸ், அது அவருக்கு இருந்த அறிவினுடைய ஆழம். அவர் சொல்கிறார் பாருங்கள், மக்களுள் எஞ்சி இருப்போரும் மிச்சமீதியாக இருக்கிறவங்க என் பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார். அப்போ கடவுள் இஸ்ரவேல்னு நம்ம இனத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமில்ல, வேற்று இனத்தாரும் சில பேர் என்னுடைய பெயரை தாங்கி இருக்கிறாங்க, அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார், இதை செயல்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி முடிகிறார். அப்போ இவர்கிட்ட இருந்த அந்த கடவுளை குறித்த அறிவு பார்த்திங்களா, சம்திங் ஸ்ப்ளெண்டிட் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ நாம் யாக்கோபை போல் மாறணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிடச்சிச்சுன்னா, ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா, நான் என் ஆண்டவருக்காக எதை பேசுவேன் மனசில் யோசிக்கணும். 4 முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பார்க்கலாம்ப்பா. 4 இருக்கும்போது ஒரு அன்பியங்கள் கூட்டங்கள் பேச சொல்லுவாங்க, 2 பேசுங்க. என்ன பேச, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நிறைய அன்பியங்கள் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்கங்கிறதுலேயே முடிஞ்சு போயிடுது. அதனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அன்பியத்தை அப்படியே ஹைஜாக் பண்ணி அவர் மட்டும்தான் பேசுவார், அல்லது ஒரு அம்மா மட்டும்தான் பேசுவாங்க, அந்த அன்பியமே எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறமா கடைசியாக வடையும் பணியாரமும் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். தேவ பிள்ளையில் இவருடைய இந்த அடையாளத்தை பார்க்கணும் நம்ம. இந்த யாக்கோபினுடைய அறிவுரைகள் பாருங்கள், நிறையா அந்த திருமுகத்தில் யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த யாக்கோபு வந்து இவர் தான் ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, எழுத்து வடிவம் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் இல்லை வேறொரு யாக்கோபு எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு சஸ்பெஷன் வைக்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த யாக்கோபு வந்து ஒரு அருமையான சில காரியத்தை நமக்கு அந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் மன உறுதி 1:4 பாருங்கள், உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவராக இருப்பீங்க. டிப்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன், நிறைய டிப்ஸு. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு நான் இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கேன். சில பேர் முறைக்கிறாங்க, ஆமாம் இதைத்தான் இன்ன வரைக்கும் செய்யாமல் இருந்தாங்க, அதான் பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் போடுறாங்களே, இவர் வேறு ஆன்லைனில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு அப்படின்னு. ஒரே ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்து பாருங்களேன், ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. ஒரு இந்த யாக்கோபு திருமுகத்தை சின்ன ஒரு 5 அதிகாரம் தானே இருக்குது, சின்ன இது தான் ஒரு வாசித்து பார்க்கலாமே, அதை வாசித்து முடிங்களே பார்ப்போம். வாசித்தவங்க கூட திருப்பி இன்னொரு தடவை வாசி பாருங்கள், அதில் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. இட்ஸ் ரியலி அ குட் ஹோம்ஒர்க், இதை செய்து பாருங்களேன். அவர் நிறைய சில ப்ராக்டிக்கல் விஷயத்தை யாக்கோபு பேசுவார். நான் நிறைய கோட் பண்ணுவேன் யாக்கோபினுடைய திருமுகத்திலிருந்து, ஏன்னா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு எது தேவையோ அதை டச் பண்ணுவார். ரொம்ப அறிவுபூர்வமாக யோவான் பேசுகிற மாதிரி பேசாமல், இறையெல்லாம் பேசாமல் ப்ராக்டிக்கலாக பேசுவார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அதனால தான் சொல்கிறோம், போய் செயல்படுப்பா, சும்மா கோயிலில் வந்து உட்காந்துட்டு போகிறேன்னு சொல்லாத, உனக்கு மன உறுதி இருந்தால் அது செயலில் காட்டணும் நீனு. அப்பொழுது எக்குறையுமின்றி பாருங்கள், அப்பொழுது எந்த குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீங்க. தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவருங்கன்னு இயேசு டிமாண்ட் கொடுத்துட்டாரு. அந்த டிமாண்டை எப்படி செயல்படுத்துறது தெரியல, இல்லை இதுதான் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். இந்த மன உறுதி எங்கிட்டு வருதுங்க? அதுக்கு முந்தின ஒரு வசனத்தில் மூணாவது வசனத்தை சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. இப்போ மன உறுதி எங்கே வருதுன்னா, உன் நம்பிக்கை சோதிக்கப்படணும். ஏன் ஆண்டவர் என்னை எப்படி சோதிச்சு விட்டார் அப்படின்னு கேட்கப்படாது. அப்போ நீ நம்பிக்கை உள்ள பிள்ளையாந்தின்னா, ஆமாம் இது என் நம்பிக்கை சோதிக்கப்படுது, நான் இவ்வளோ நாள் நம்பிக்கையாக தான் இருந்தேன், திடீர்னு என்னுடைய வீட்டில் ஒரு இறப்பு, திடீர்னு என்னுடைய மகன் மகள் இறந்து போனாங்க, என்னுடைய கணவன் இறந்து போனார், எல்லாம் கைகூடி வந்த பொழுது இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி திடீர்னு என்னை கையை விட்டு போயிட்டா, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டுட்டு என்னை வெளியில் விரட்டிட்டாங்க, இவ்வளோ நாள் நான் கடவுளை நம்பினது கடவுள் பக்கமாக இருந்தது பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு எறும்பும். அந்த நம்பிக்கை வந்து அப்படி ஷேக் ஆகும் பாருங்கள். அப்போ தான் நீ என்ன செய்யணும், அந்த இடத்துல இன்னும் அழுத்தமாக ஆண்டவருடைய கையை பிடிக்கணும். பேதுரு அந்த கடலில் இறங்கி வரும்போது டபக்குன்னு கீழே போயிடுவார், பக்கத்தில் வரும்போது இயேசு, இது இயேசு தானா இல்லை பேயான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது அவருக்கு டபக்குன்னு மூழ்குவார். அப்போ இயேசு என்ன செய்வார், கையை பிடிப்பார், எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக பிடிச்சிருப்பார் இயேசுவோட கையை, சும்மா லைட்டாலாம் ஒத்த விரல பிடிச்சிருப்பாரா, இறுக்கி பிடிச்சிருப்பார், ஐயா தூக்கி விட்டுறியா, அவருக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த பயம் பாருங்கள் அவரை மூழ்கடிக்க செய்தது. இன்றைக்கி நம்மளுடைய உள்ளத்துலேயும் நிறைய விஷயங்கள் அந்த நம்பிக்கை வாழ்க்கை அப்படியே சிதறடிக்குது. நம்மளுடைய பயம்ங்கிறது ஒரே வார்த்தை தான், அந்த பயம் எந்தெந்த தளத்தில் இருக்குது, இன்றைக்கி நிறைய தளங்களில் அந்த பயம் ஊடுருவி வேறு மூலம் கிடக்குது. பயம்ங்கிறது மரம் தான், மரத்தினுடைய வெளி அடையாளம், அது ஊடுருவி இருக்கிற வேறினுடைய ஆழம் என்ன நீங்கள் தான் போய் பார்க்கணும், கண்டுபிடிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சோதனை போது, சோதனை என்றது என்ன என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சோதனை வரும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, புலம்பிடக்கூடாது. நிறைய பேர் அந்த தவறை செய்கிறீங்க, பிள்ளைகளால் சோதனை வருது, ஐயோ என் மகன் என் மகள் நான் நல்லா வளர்த்தேன் சாமி, என் பிள்ளைய நல்லா வளர்த்தேன், இப்போ அது என் மார்பில் குத்துது, என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டு போயிடுச்சு, என் பிள்ளை என் பிள்ளை நான் இவ்வளோ ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தில் இருந்தேன், என் பிள்ளை ஏதோ என் ஆண்டவரை விட்டுட்டு வெளியில் போய் வேறு ஒரு விஷயத்தில் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு நமக்கு பல நேரம் ஒரு பெரிய சங்கடம் வருது. அந்த சோதனையின் போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், ஐயோ என்னன்னு தெரியல பாருங்கள் என் நல்லா வளர்த்தேங்க, இப்படி நாசமா போயிட்டான். அவன் நாசமா போல, நம்ம சொல்ற வார்த்தை அவனை நாசமா ஆக்கிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வி ஆர் சேவிங்னு, நம்ம காப்பாத்துறதா நினைச்சு அவங்களே என்ன செஞ்சிருவோம், குழியில தள்ளிடுவோம், நாமளே அவங்கள அழிக்கிறோம். அதை தான் சொல்லுவேன் நான், புலம்பல் புலம்பல தான் விதை விளைவிக்கும். நீ அழுகையை போட்டுக்கிட்டே இருந்தீன்னா அழுகையினுடைய விதை அழுகையை கொடுக்கும், அடுத்த புலம்பல் அடுத்த புலம்பல் தான். அதனால தான் சொல்றோம், ஃபைட் அகெயின்ஸ்ட் தட். You are fighting with the grace, not with the evil power. நம்ம வந்து பிசாசோட போய் நின்றுக்கிட்டு போராடுறது இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு போராடுறது. அங்கே என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் வச்சுக்கணும் உள்ள. ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். மோனிகா அம்மா அகுசினாருக்காக ஆசீர்வாதமாக ஜெபிச்சாங்க, அதனால தான் அவங்கள மீண்டும் மீண்டும் நம்ம கோட் பண்ணுறோம். எத்தனையோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க, யாருடைய பேரும் இங்கே வரல, ஏன்னா அகுஸ்தினார் ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சார், அம்மாவுடைய ஜெபம் புலம்பல் வந்து அழுகையுமா இருந்துச்சு, ஆனால் அந்த அழுகைக்கு மத்தியில் அவங்க புலம்பிரல, ஆண்டவரோடு இருந்தாங்க. அன்னால் பாருங்கள் புலம்புனாங்க, எங்கே போய் புலம்புனாங்க, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஆண்டவர் அங்கே உட்காந்து ஜெபிச்சாங்க. இன்றைக்கி நாம் பல வேளைகளில் இந்த சோதனை வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் புலம்புறோம், மனுஷன்ட்ட போய் என் பிள்ளை அப்படி கடுகட்டு போச்சு, இதெல்லாம் உருப்பிடுமா, ஆண்டவர் அப்படி விலை விட்டு விலகி நிற்கலாமா, உருப்பிடுமான்னா நீயே வேண்டான்னு சொல்கிறீங்க, என் பிள்ளையெல்லாம் உருப்பிடுமா, உருப்பிடாது. அப்போ நீயே தீமையை விதைச்சு விடாத, பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு நம்ம எதிர்த்து போராடுவோம். அதான் அவர் சொல்கிறாரு, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். மனசுக்குள்ளே வச்சுக்கோ, மறந்துடாத. நோய் வந்துருச்சா உடனே முடங்கி போயிடாத, ஐயோ எனக்கு கோவிட் வந்துருச்சு சாமி அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயந்துடக்கூடாது. கோவிட் வந்துச்சா ஐ எம் கோயிங் டு பி எ விட்னஸ். சில பேர் சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, என் உள்ள என் உடம்புல ஏற்றுங்காத, நான் போராடி ஜெயிச்சு காட்டுறேன் பார், என் மறந்த உள்ள விட்டு பாருங்கள், ஹீஸ் ஏபிள் டு சேலஞ்ச் த வேர்ல்டு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, எதுவும் என்ன செய்யாது. கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சா, எஸ் நவ் லெட் மீ ப்ரே, யூ ஆர் கோயிங் டு பி அ விட்னஸ். நீ சாட்சியாக மாறப்போற. ஒன்றுமே இல்லாமல் நான் சாட்சியாக எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது என்கிட்ட, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னா ஹூ வில் பிலீவ் யூ? உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நின்று அதை ஜெயிச்சு நின்னீங்கன்னா யூ ஆர் த விட்னஸ். ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சிகளை கூப்பிட்றாரு. யாக்கோப்பு பாருங்கள், வீட்டுக்குள்ளே வேலை இருந்துச்சு அவருக்கு நிறையா, அதை விட்டுட்டு வந்து நிற்கிறாரு, அதுதான் சாட்சி. அவர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த இதெல்லாம் ஞானமுங்கிற ஏரியாவுக்குள்ளே வருது. அவர் 1:5 யாக்கோபில் சொல்கிறாரு, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். இயேசுவேன்னு கூப்பிட்ற எல்லாருக்கும் கொடுப்பார். பேப்டிசம் வாங்கிடுறேன் கிறிஸ்தவன், நான் நன்மை வாங்குகிற கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பிரிக்கிறதில்ல, எல்லாருக்கும் கொடுப்பார். என் அன்பு பிள்ளைகளை, தர்மையான வேலையில் யோசிச்சு பாருங்கள். இதோ இந்த யாக்கோபினுடைய திருமுகத்தில் அருமையாக பல இடத்துல சொல்லியிருப்பார், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவர்களாக மாறுங்கள். இதோ இந்த நாட்களில் நம்ம செயல்பாட்டுக்குள்ளே போவோம். என்ன செயல்பாடு? முதல்ல நான் என்னை ஆண்டவருடைய தளத்தில் பலனுள்ள பாத்திரமாக வைப்பேன். நான் ஆண்டவருக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முயற்சிப்பேன். என்னை சுற்றி இருக்கிற காரியம் வீட்டுக்குள்ளே எல்லாமே தப்பாக இருந்தாலும் முதல்ல லெட் மீ ஸ்டாண்ட் ஃபார்ம், நான் உறுதியாக நிற்பேன் ஆண்டவருக்குள்ளே, அப்புறம் கரங்களை உயர்த்துவேன், ஒவ்வொருத்தராக நான் காப்பாற்றுவேன். பாருங்கள், ஆண்டவர் உங்களை வீட்டுக்குள்ளே போருக்கான ஒரு படைக்கலனுக்கு ஒரு கருவியாக வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள் தான் முன்னாடி நின்று சண்டை போடுறீங்கன்னா நீ தைரியமாக இருக்கணும். நீ ஜெயிச்சா தான் பின்னாடி உன்னுடைய குடும்பம் ஜெயிக்கும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கொரோனா காலத்தில் எதை எதையோ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை, யூடியூப்பில் பார்த்து. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்மாவில் பலனடையணும். நான் ஏன் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டேன்? ஏன் ஆண்டவர் என்னையே ஒரு ஆணாக தெரிந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் என்னை ஒரு பெண்ணாக தெரிந்தெடுத்தார்? நான் ஏன் வாலிப பிள்ளையை ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறேன், எப்படி நிற்கிறேன் யோசிக்கணும். அப்போது எதெல்லாம் ஆண்டவரை விட்டு என்னை விளக்குது? பாவம், பொசுக்கு பொசுக்குன்னு என் பாவத்தில் விழுந்துடுறேன், அது ஆண்டவருக்கு காயத்தை ஏற்படுத்துது. ஓகே, லெட் மீ கம் அவுட் ஆஃப் தட், என்னால் முடியும், ஐ கேன் டூ தட். ஏன்னா அந்த பாவத்தை நான் தானே எடுத்துக்கிட்டேன், நான் செஞ்சேன், நான் தான் ஐ வாண்டட் டு சி வாட் இஸ் தட் சின், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதில் குதித்தேன், இப்போது நான் பிளான் பண்ணுறேன், ஐ வில் இட், ஐ விஷ் இட், ஐ விட் கம் அவுட். நீ யோசிச்சு பாருங்கள், யூ வில் கம் அவுட். உங்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம், மனசில் இருக்குது. அதுதான் சொல்கிற மன உறுதி, ஐ வில் கம் அவுட், என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். இதுதான் இன்றைய காலத்தில் நீங்கள் உங்களையே ஆண்டவருக்காக சிலுவையில் அறைந்து கொள்வது. நீங்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துகிற சாட்சிகளை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய திருமுன் நிப்பாட்டி உங்களை பார்த்து சொல்வார், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். பார்த்தீங்களா, இவங்க தான் ஆண்டவருடைய இரத்தத்தில் தங்களை தோய்த்து கொண்டவர்கள் என்கிற பெருமைக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார், முயற்சி செய்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.